ඊළඟට තේනුක විධාන ගමගේ මන්ත්‍රීතුමා විනාඩි 8ක කාලයක් තිබෙනවා ඔබතුමාට.
ඔබ සුදී මුල් අසරණ මන්ත්‍රීතුමනි, මේ ආණ්ඩුව 2018 අයවැය ඉදිරිපත් කරනකොට නීල හරිත අයවැයක් ගැන සටහන් කරා. 2019 අයවැය ජනතාවර ශක්තියක් දුප්පත්තුන්ට රකවරණයක් කියලා මේ අවුරුද්දේ අයවැය ඉදිරිපත් කරා. මේ ආණ්ඩුව බලයට ආවේ හොරකම නවත්තන්න. අපේ කනගාටුවට කරුණක් විගණාධිපති කියනවා, රජයේ මුදල් 25%ක් හොරකම් කරනවා කියලා. අවුරුද්දකට හොරකම බිලියන 1125ක්. ඒ වගේම 2018 අයවැයට මොකද වුනේ කියලා රටේ ජනතාව දන්න මුලාසරණ මන්ත්‍රීතුමනි, දූෂණය ගැන කතා කරන අපිට හොරු කියලා කිව්වා. ඒ වුණාට අද විගණාධිපතිම දත්ත සහිතව කියනවා මේ ආණ්ඩුවේ තියෙන හොරකම ගැන. ඒ වගේම මේ ආණ්ඩුවේ කෘෂිකර්මාන්තය නගා සිටීමට වැඩි ප්‍රතිපාදන වෙන් කරා. එහෙව් ආණ්ඩුවේ මුදල් ඇමතුමාට මතක් කරන්න ඕනේ, ලංකාවේ ආර්ථික කෘෂිකර්මාන්තයේ වත්මන් ශ්‍රී ලංකාවේ ජනගහනයෙන් 72%ක් ජීවත් වෙන්නේ ප්‍රධාන ජීවන උපාධිය තමයි කෘෂිකර්මාන්තය. එදා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ කාලේ පොහොර සානාධාර වලට දීලා වීවලට නිශ්චිත මිලක් දීලා 2005 රුපියල් 950ට තිබ්බ වී එතුමගේ කාලේ අවසන් වෙනකොට රුපියල් 46 දක්වා වැඩි මිලක් ගොවි ජනතාවට ලබා දුන්නා. වාසනාවකට මේ කන්නේ ගොවින්ට යහපත් කාලගුණයක් ලැබීම නිසා සරු අස්සන්නක් ලැබිලා, ඒත් මේ අස්සන්නට මිලදී ගැනීමට කිසිම වැඩපිළිවෙලක් නැහැ. ඒ විතරක් නෙවෙයි, ගොවින්ට අවශ්‍ය පොහොර බිත්තර වී මිලදී ගැනීම ගැන කිසිම සහනයක් නැහැ. ඉතින් ගොවි ජනතාවට ජීවත් වෙන තත්ත්වය, ගොවි ජනතාවට ජීවන තත්ත්වය මේ අයවැය නගා සිටවන්නේ කොහොමද කියන එක ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ වගේම පෞගේ කාලේ රට පුරා නගරවල ගොවි ජනතාව උද්ඝෝෂණ පැවැත්වුවා. ඔවුන්ගේ ඉල්ලීම වුණේ නාඩු කිලෝ එකකට රුපියල් 50කුත්, සම්බ කිලෝ එකකට රුපියල් 55ක් ලබා දෙන්න කියන ඉල්ලීමයි. හැබැයි මේ ප්‍රශ්නවලට රජය විසඳුම් නැහැ. අනිත් විශේෂ කාරණේ තමයි ශුද්ධ වූ මුල්ල ණය. මේ ණය ක්‍රමයේ මන්ත්‍රීතුමනි දිනපතා සතිපතා පොලිය කැටි කිරීම පදනම් මත ලබා ගන්න පුළුවන්. සතියකට රුපියල් 10,000ක් ගත්තොත් පොලිය රුපියල් 100ක් වෙනවා. මාසෙකට 3,000යි 30%කට වඩා වැඩි පොලියක් මේ ගොවි ජනතාව දෙනවා. මේ ණය ක්‍රමය නිසා අහිංසක ග්‍රාමීය කාන්තාවන් සිය දිරිය සහ ගැනීම ලගා ගැනීමත් වුණා ණය ගවා ගන්න බැරුව. මේ වගේ විවිධ ණය ක්‍රම වලින් ග්‍රාමීය ජනතාව ඇන්දුව මරු උගුලකට හසු වෙලා තියෙනවා. මේවට විසඳුම් කෝ? අද වෙනකොට ගොවි ජනතාව උද්ඝෝෂණ ප්‍රශ්නකට මුහුණ දීලා තියෙනවා. මේ විසඳුම නොමැතිව අයවැය ලේකනේ 36 වෙනි පිටුවේ 193 යටතේ මුදල් ඇමතිතුමා කියන සුද්ධ මලනේ ණය පහසුකම් යටතේ තෝරාගත් දිස්ත්‍රික්ක කීපයකට කාන්තාවන්ට රුපියල් 45,000කට ණය සහන ලබා දෙනවා කියලා. එතකොට අනිකුත් ප්‍රදේශවල කාන්තාවන්ට ඒ සහනය ලැබෙන්නේ නැද්ද කියන ප්‍රශ්නය අපිට අහන්න වෙනවා. ඒ වගේම අපි දිස්ත්‍රික්කයේ මගේ දිස්ත්‍රික්කයේ බදුළු දිස්ත්‍රික්කයේ එම ණය ක්‍රමයේ යටතේ ණය ගබා ගැනීමට අපහසු කාන්තාවල් විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා. හැබැයි අපි මුදල් ඇමතිතුමාගෙන් අහන්න කැමති, බදුළු දිස්ත්‍රික්කයේ මේ මුදල් ප්‍රතිපාදනය වෙන්නේ නැත්තේ හරයෙන් ප්‍රනාන්දු අමාත්‍යවරයා බදුලු දිස්ත්‍රික්කෙ ඉන්න නිසාද කියන ප්‍රශ්නය අපිට තියෙනවා. එද තෝරාගත් ප්‍රදේශවල පමණක් සීමා නොවි නියගෙන් පීඩාවට විඳි සියලු ජනතාවට සහන අවශ්‍යයි. මේවා මහජනතාවගේ ඉල්ලීම්, ඒවට ඇහුම්කම් දෙන්න කියන ඉල්ලීම් අපි කරනවා. මේ ආණ්ඩුව බලයට පත් වෙනකොට පෙර අපි දැක්කා රූපවාහිනී වල මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිතුමාව පරාජය කරන්න කාර් ගන්න සීනියද යනක අපි වැඩසටහන දැක්කා. හැබැයි කවදාරි මහින්ද රාජපක්ෂ පාලනය සමය අවසන් වුණාට පස්සේ වාහනයක් ගන්න සීන මැවපු අයට අද එදා 114ට තිබුණ කාර් එක අද 136ක් ගන්න වෙලා තියෙනවා. එද පුංචි කාර් සීනිය දැන් සීනියක් වෙලා විතරයි. ඒ වගේම ගම්බද තරුණයන්ට ප්‍රධාන රැකියාවක් වුණු දුප්පත් තරුණයන් එදිනෙදා කටයුතු දා ත්‍රිරෝද රථයක් ගැන කටයුතු කරා. හැබැයි මේ අයවැය තුළින් ත්‍රිරෝද රථයටත් රුපියල් 60,000ක බද්දක් එකතු වෙලා තියෙනවා. අද ලංකාවේ මේ තත්ත්වය හරි තියෙන්නේ විදේශගතව සිටින අපේ ශ්‍රමිකයන් එවන මුදල්වලි. අපේ මේ ශ්‍රමිකයන්ව ධෛර්යමත් කරන්න ඕනි. නමුත් මේ අයවැය තුළින් ගුවන් බලපත්‍රය 116 කිරුත් ගමන් බලපත්‍රය 110 කිරුත් ඉහළට දාලා තියෙනවා. මේ තත්ත්වයෙන් අපිට පුළුවන් ද ගරු මන්ත්‍රීතුමනේ විදේශ ශ්‍රමිකයන්ව ධෛර්යමත් කරන්න කියන ප්‍රශ්නය අපි අහන්න වෙනවා. ඒ වගේම 2015 ඔබතුමලා පොරොන්දු වුණ රැකියා 10,00,000 ලබා දෙනවා කියලා. ඒකට මේ වෙනකොට මහ බැංකු වාර්තාව අනුව රැකියාවල් 450,000 අහිමිලා තියෙනවා. උපාධිධාරීන් 70,000 අද බලාගෙන ඉන්නවා පාරේ. සාමාන්‍ය පෙළ උසස් පෙළ සමත් ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ට රැකියාවල් නැතුව බලාපොරොත්තු වෙනවා. සමස්ත වශයෙන්ම ගත් කල ජනතාව අවශ්‍යතාව පිළිබඳ සැලකීමක් නොදක්ව ගොනාට අන්දන සුරක්ගන ලෝකෙකට නොයවා බුරයෝජනා පල පෙළ ගස්වා තියෙන මෙම ප්‍රායෝගික නැති අයවයක් කියන කවි කියන්න ඕනේ. එවගේම
කාලය අවසාන
විනාඩියක් දෙන්න නැතු. මහින්ද රාජපක්ෂ මහත්තුමාට චෝදනා කරා ණය ගත්ත රට ණය බරක් බවට පත් කරා. හැබැයි අපි මේ ආණ්ඩුවට මතක් කරන්න ඕනි එතුමා ගත්ත ණය වලින් මේ රටේ වරායක් ඉදුණා, ගුවන් තොරපොළක් ඉදුණා, නොරොච්චෝලේ බලාගාරය ඉදුණා, කොළඹ මාතර අධිවේගී මාර්ගය ඉදුණා, ලංකාවේ මාර්ග පද්ධතියම හැදුණා. වගේම ලංකාව 98%කින් විදුලිය ලබා දීලා රටේ අහිංසක ජනතාවට විදුලියෙන් ආලෝකමත් කරා කියන එක අපි මතක් කරන්න ඕනේ. එහෙනම් හැබැයි මහින්ද රාජපක්ෂ මහත්මයාට වඩා ණය ගත්ත මේ ආණ්ඩුව මේ කාලය තුල ණය ලබා ගත්තෙන් මොනවද කරේ කියන එක අපි අහන්න ඕනේ. එහෙනම් මට ස්තුතිවන්ත වෙනවා කාලය ලබා දීම සම්බන්ධ බොහෝ ස්තුති.
ස්තුති. ඊළඟට පියල් නිශාන්ත ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 8ක කාලයක් තිබෙනවා.
මුළුසුන හොබවන අපේ ගරු සභාපතිතුමනි, විශේෂයෙන්ම 2019 මේ ආණ්ඩුවේ එම නැත්තම් වික්‍රමසිංහ අගමැතිතුමාගේ ආණ්ඩුවේ අවසන් සිහින අයවැය තුලින් පොදු කතාව කිරීමට අවස්ථාව ලබා දීම පිළිබඳව මම ඔබතුමාට සතුටු වෙනවා, ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම අපි දන්නවා ඉතිහාසයේ මේ රටේ කීර්තිමත් මුදල් අමාත්‍යවරු හිටියා. අපි දන්න මේ පාර්ලිමේන්තුවේ ඉතිහාසයේ ගත්තම පාර්ලිමේන්තු ඉතිහාසයේ එන්.එම්. පෙරේරා මැතිතුමා, ඒ වගේම රොනී දෙමල් මැතිතුමාලා වැනි ඒ මුදල් අමාත්‍යවරු තමන්ගේ අයවැය ප්‍රකාශ කරනකොට මහා පුදුම උද්‍යෝගයක් තියෙන්නේ පාර්ලිමේන්තුවේ ඇතුළත් සහ පිටතුළත්. අද ඉතාමත්ම ඛේදනීය තත්ත්වයක් තියෙනවා. අද මේ රටේ ජනතාව අහනවා අපෙන් අහනවා මේ 2019 අයවැය සම්බන්ධව ඔබේ අදහස කුමක්ද කියලා. අපි පෙරලා හැව්වන් පස්සේ ඔබේ අදහස කුමක්ද කියලා ඒ ජනතාවගෙන් ජනතාව කියනවා සිගරට් එක බීඩිය අරක්කු බෝතලය වාහනය ජනතාවට අත්‍යවශ්‍ය භාණ්ඩ මේ සියල්ලටම අධික බදු පටවල ජනතාවට ජීවත් වෙන්න බැරි තත්ත්වයක් උදා කරලා ඒකෙන් ලැබෙන ආදායමෙන් මැති ඇමතිවරු ඒ අවශ්‍ය කරන සතුටෙන් ජීවත් වෙන්න අවශ්‍ය කරන පරිසරය නිර්මාණය කරන ලියවිල්ල තමයි මේ පාර ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. අන්න එවැනි බොහොම ඛේදනීය තත්වයකට අද මේ පාර්ලිමේන්තුව අයපත් වෙලා තියෙනවා. අපි දන්න වෙනදා මේ ගැලරිය තුල මේ ආසන තුල අයවැය විවාද යනකොට මොනතරම් උද්‍යෝගයක් තියෙනවද මොනතරම් කැපවීමෙන්ද ඒ විවාදයට සම්බන්ධ වෙන්නේ කියලා. අන්න එවැනි අවාසනාවන්ත තත්ත්වයක් අද උදා වෙලා තියෙනවා. ඒ වගේම තමයි ඕනෑම මුදල් ඇමතිවරේ ඒ තමන්ගේ මුදල් අයවැය ප්‍රකාශය ඉදිරිපත් කරනකොට ඒ ප්‍රකාශය තුල රාස්භාවයක් තියෙනවා. අද වෙනකොට එහෙම රාස්භාවයක් මේ ලිය කිවිල්ලේ නැහැ. අද වෙනකොට සතිය දෙකක් ඇතුළ මේ විවාදේ පටන් ගන්නත් ඉස්සෙල්ලා ඔය එක්සත් ජාතික පක්ෂය එහෙම නැත්තම් මේ රනිල් වික්‍රමසිංහ ප්‍රමුඛ ආණ්ඩුවේ මැති ඇමතිවරුන්ගේ ගෝල බාලය සියල්ලම මේ අයවැයේ තියෙන යෝජනා ටික දන්නෝ. යෝජනා ටික දන්නෝ. ඊළඟට ඒගොල්ලෝ ක්‍රියාත්මක වෙනෝ. මොකද වරදාන වරප්‍රසාද විතරක් නෙවෙයි මුදල් වලටත් යටවෙච්ච මැති ඇමතිවරෝ ඉන්න පාර්ලිමේන්තුවක් බවට මේ පාර්ලිමේන්තුව පත් වෙලා තියෙනවා. ඒ වගේම තමයි අපි දන්නවා මීට ප්‍රථමත් මේ යහපාලන ආණ්ඩුව ආරම්භ කරනකොටම 2015 ඉඳලා 2016 අයවැය ප්‍රකාශය ඉදිරිපත් කරා. ඒ වගේම 2017 ඉදිරිපත් කරා. 2018 ඉදිරිපත් කරා. ඒ අයවැය වාර්තායි මේ වාර්තායි අතර කිසිදු වෙනසක් නැහැ මේ 2019 අයවැය වාර්තාවත් එක්ක. පුංචි වෙනසක් තියෙනවා. ඒ වෙනස තමයි වචනවල පොඩි වෙනස්කම් ටිකක් තියෙනවා. හරි සුන්දර වචන ටිකක් දාලා තියෙනවා. ඉලක්කම් වල පොඩි වෙනසක් තියෙනවා. ඒ නිසා ඉලක්කම් සහ වචන හරඹයක් පමණයි මේ අයවැය අපි දකින්නේ. එවැනි තත්ත්වයක් උදා වෙලා තියෙනවා. උදාහරණයකට ගත්තොත් අපේ ගරු සභාපතිතුමනි 2017 අයවැය තුල යෝජනා අංක 117 යෝජනා අංක 117 තියෙන්නේ විශ්වවිද්‍යාලයට ඇතුළත් වීමට නොහැකි දරුවන් 15,000 වෙනත් උපාධි පාඨමාලා හැදෑරීමට රුපියල් ලක්ෂ 8 ණය මුදලක් ලබා දෙනවා කියලා. මේ 2017 අයවැය විවාදයේ තියෙන යෝජනා අංක 17 බලන්නකෝ. 2019 අයවැයේ යෝජනා අංක 7 තුල ඇතුළත් වෙලා තියෙන්නේ මේ යෝජනාව. එහෙනම් අපි එකින් එකට අරගෙන බැලුවොත් පැහැදිලිවම ගරු සභාපතිතුමනි ගියවර තිබිච්ච අයවැය වාර්තාවේ කොපියක් බොහොම සුන්දර විදියට නැවත සකස් කරලා ඉදිරිපත් කරලා තියෙනවා. මේ රටේ පුංචි දරුවගේ ඉඳලා ජ්‍යෙෂ්ඨ පුරවැසිය දක්වා අන්දන අයවැයක් හැටියටයි මේ අයවැය ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. ඊළඟට අපි පැහැදිලිවම දන්න කාරණයක් තමයි ඕනෑම අයවැයක් තුල ජාතික වැඩපිළිවෙලක් තියෙනවා. එය ජාතික සංවර්ධන ඉලක්ක මුල් කරගෙන ක්‍රියාත්මක කරන ලියකිවිල්ලක් බවට පත් කරලා තියෙනවා. හැබැයි මේක එහෙම නැහැ ගරු සභාපතිතුමනි. එහෙම නැහැ. මේ අයවැය වාර්තාවේ එහෙම මේ රට ඉදිරියට දශමයක් හරි ඔසවලා තියෙන වැඩපිළිවෙල කෙසේ වෙතත් ඒ සංවර්ධන ඉලක්කයන් අඩු කරලා අද විශේෂයෙන්ම කෘෂිකර්මාන්තය දීවර කර්මාන්තය සංචාර කර්මාන්තය අධ්‍යාපන හා තාක්ෂණය මේ සියල්ලටම කුඩම්මගේ සැලකිලි දක්වලා මුදල් ඉතාමත්ම අඩුවෙන් වෙන් කරපු අයවැයක් හැටියටයි මේ අයවැය දකින්නේ. අපි පැහැදිලිවම දන්නවා අද වෙනකොට මේ රටේ විහිළු සපයන අගමැතිවරයා මේ අයවැය විවාදය ඉදිරිපත් කරන මුදල් ඇමැතිතුමාගේ නායකයා විශේෂයෙන්ම කෘෂිකර්මාන්තය වෙනුවෙන් කරන ප්‍රකාශ ඉතාමත්ම විහිළු සහගතයි. එතුමා කියනවා හයවන පරාක්‍රම බහු රජතුමාගෙන් පසුව මේ රට සහලින් සොයන් පෝෂිත කරේ මමයි කියලා. හැබැයි මෙතුමා ඉන්න ඕන මේ පාර්ලිමේන්තුවේ නෙවෙයි. එතුමා ඉන්න ඕන වෙනත් තැනක. ඒ නිසා අපි පැහැදිලිවම කියනවා මේ රටේ ජනතාව අන්දලා දින 100 වැඩසටහන මාස 8න් අලුත් රටක් 20 25 මෙගා පොලිස් ඒ වගේම අද වෙනකොට සිහින අයවැයක් ඉදිරිපත් කළා අපේ තරුණයා පවා අන්දන වැඩපිළිවෙට සිහින ලෝකෙට ගිනියන තත්ත්වයකට අද උදා කරලා තියෙනවා. හැබැයි මම කියන්නේ ගරු සභාපතිතුමා මේ මල්ලේ සියඹලා ඇත්තෙම නැහැ කියලා. මේ මල්ලේ සියඹලා තියෙනවා. ඒ සියඹලා එක ගෙඩියක් තමයි අර අලුත බැඳපු ජෝඩුවට ලබා දෙන රුපියල් මිලියන 10 ණය. හැබැයි ඔය තරුණයා විවාහ වෙන්න ඉස්සෙල්ලා ඔය තරුණයාගේ ආර්ථිකය ශක්තිමත් කරන වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරාද? එදා ඉඳලා අද දක්වාම තරුණ පරපුර අන්දලා තරුණ පරපුර නන්නත්තාර කරපු ආණ්ඩුවක් හැටියට අපි මේ ආණ්ඩුව දකින්නේ. ඒ නිසා මම මේ ආණ්ඩුව දකින්නේ හේමාගේ කොළුවා ඇඳුම් ටික ගලවපු එක නෙවෙයි, හේමාගේ කොළුවා නාලනීගේ කොළුවගේ ත්‍රෙදි ගලවපු අයවැයක් හැටියටයි මේ අයවැය ක්‍රියාත්මක. විනාඩියක් දෙන්න අපේ ගරු මන්ත්‍රීතුමනි. මේ අයවැය ක්‍රියාත්මක කිරීමේදී මේ අයවැය සම්මත කරගැනීමත් අද ආණ්ඩුවට ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා. සම්මත කරගැනීම 113 ගැන මහලොකුවට පුරසාරන් දොඩන ඔය යහපාලන ආණ්ඩුවේ නායකයෝ අද 113 හොයාගන්න බැරි වෙලා තියෙනවා. අද මේ අයවැයට සම්පූර්ණ සහයෝගය දෙන්න කොන්දේසි ඉදිරිපත් කරලා තියෙනවා ද්‍රවිඩ සංවිධානය. මොකද ඒ ඉදිරිපත් කරලා තියෙන්නේ කල්මුණේට දෙමළ පරිපාලන ඒකකයක් ඇති කරන්න ඕන කියලා. මං අහනවා හකීම් මහත්තයෝ දැන් සතුටුද, සනීපද, සැපද කියලා. මං අහනවා මේ ආණ්ඩුවේ ඉන්න මැති ඇමතිවරුන්ගෙන් අන්න එවැනි තත්වයකට පත් වෙලා තියෙනවා අද මේ අයවැය සම්මත කරගන්න මේ ආණ්ඩුවෙන් නායකයෝ. වරදාන වරප්‍රසාද තනතුරු විතරක් නෙවෙයි, මේ රටත් පාව දීලා මේ රට ලේවිලක් බවට පත් කරන්න නැවත උත්සාහයක යෙදෙනවා. ඒක නිසා මේ අයවැයට අපි සම්පූර්ණ විරුද්ධයි කියන පණිවිඩය ලබා දෙමින් ඔබ සියලු දෙනාටම සුබ අනාගතයක් ප්‍රාර්ථනා කරමින් මං නිහඬ වෙනවා.
Honorable SM Ismail, you have 15 minutes.
Bismillahir Rahmanir Rahim. எமது அரசாங்கம் தேசிய அரசாங்கத்திலிருந்து விலகி முதலாவது ஒரு சமூக நலனோன்பு வரவு செலவு திட்டத்தில் உரையாற்ற கிடைத்தமைக்காக வேண்டி சபை தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து எனது உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இன்று எமது நாட்டை பொறுத்தவரையில் மிகவும் சொற்பமான பொருளாதார வளர்ச்சி, அதாவது 3.1% பொருளாதார வளர்ச்சியையும் அதேபோன்று பாரிய கடன் சுமையையும் மற்றும் வேலையில்லா பிரச்சினை, உள்நாட்டு உற்பத்தியில் பின்னடைவு, ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி அதிகரிக்கப்பட்டு இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த வரவு செலவு திட்டமானது பல்வேறுபட்ட நல்ல செய்திகளை தாங்கிய நல்ல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய முன்மொழிவுகளை உள்ளடக்கிய ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன். இந்த வரவு செலவு திட்டத்தில் சமூக நலனோன்பு காரணிகள் பலவற்றை உள்ளடக்கியிருக்கின்றது. அதேபோன்று கல்வி மேம்பாட்டுக்கான நல்ல சிந்தனைகளை உள்ளடக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று கைத்தொழில் மேம்பாட்டுக்காக பல மில்லியன்களை ஒதுக்கீடு செய்து அதற்கான முன்மொழிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி விவசாயிகளுக்கான முன்மொழிவுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆரோக்கியமான சமூகம் ஒன்றினை எவ்வாறு கட்டியெழுப்பலாம், அதேபோன்று இந்த நாட்டில் நகரமயப்படுத்தலை எவ்வாறு சீர் செய்யலாம் என்கின்ற நல்ல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்வதற்கான ஒரு வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் சமூக நலனோன்பு விடயங்களை பார்க்கின்ற போது முதலில் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல்வேறுபட்ட சமூக தரப்பினர்கள், தாய்மார்கள், தந்தையர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் போன்றோர்களுக்கான கொடுப்பனவு இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த வேதனையில் இருக்கின்ற மக்களின் நியாயத்தை உணர்ந்து அவர்களுக்கான ஏதோ ஒரு அடிப்படையிலான கொடுப்பனவை அரசாங்கம் முன்வைத்திருப்பது, அவர்களுடைய நிலைப்பாட்டை அறிந்து இந்த கொடுப்பனவு கொடுப்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது. அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான பல நல்ல விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று எமது சமூகத்தில் வலது குறைந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சுய தொழில்களை செய்வதற்கோ அல்லது எதிர்காலத்தில் அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை அமைப்பதற்கோ இவ்வாறான முன்மொழிவுகள் அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்று இலங்கையில் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் தனக்கென்று இருப்பதற்கான வீடு இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கஷ்டத்தின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சிறந்த வீட்டுத் திட்டங்களை அமைப்பதற்காக வேண்டி வீடமைப்பு அமைச்சுக்கும், அதேபோன்று வடகிழக்கில் அதற்கு மேலான சில வீட்டுத் திட்டங்களை அமைப்பதற்கான முன்மொழிவுகளும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கியிருப்பது ஒரு சிறந்த சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்று வாழ்க்கை செலவு அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஓய்வூதியத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய ஓய்வூதியம் அதிகரிக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் அரசு சேவையில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களுக்கும் அவர்களுடைய சம்பள அதிகரிப்பும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்டு இதனூடாக அவர்களையும் திருப்திப்படுத்தியிருக்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட நல்ல விடயங்களை, இந்த சமூக நலனோன்பு விடயங்களை இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கியது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு பாராளுமன்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் தங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்காக வேண்டி கம்பரலிய திட்டத்தின் கீழ் கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களுடைய பிரதேசத்தில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த கம்பரலிய திட்டத்தில் பாடசாலைகளுக்கான அபிவிருத்தி திட்டங்கள், குறிப்பாக மலசலகூடங்களை அபிவிருத்தி செய்வது, விளையாட்டு மைதானங்களை மேம்படுத்துவது, அதேபோன்று மத ஸ்தாபனங்களுக்கான உதவிகளை செய்து அவர்களை மேம்படுத்துவது, இவ்வாறு பல்வேறுபட்ட நல்ல விடயங்கள் இந்த கம்பரலிய திட்டத்தில் உள்ளடக்கியிருப்பது கிராம ரீதியிலான பொருளாதாரத்தை சக்தி பெறுவதற்கு இந்த முன்மொழிவு ஒரு சிறந்த அம்சமாக காணப்படுகின்றது. அதற்கு மேலாக ஒரு நாட்டின் முதுகெலும்பாக காணப்படுகின்ற கல்வியை மேம்படுத்துவதற்காக வேண்டி பாடசாலை கல்வியை மேம்படுத்த 32,000 மில்லியன் ரூபாய்களும், அதேபோன்று பல்கலைக்கழகங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக வேண்டி 25,000 மில்லியன்களையும் ஒதுக்கீடு செய்திருப்பது இந்த நாட்டில் எதிர்காலத்தில் ஒரு கல்வி சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பி அதனூடாக ஒரு எதிர்காலத்தில் சிறந்த பிரஜைகளை உருவாக்குவதற்கான ஒரு முன்மொழிவு இந்த வரவு செலவு திட்டத்தில் இருப்பது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்று எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற சிறந்த தரத்தில் புள்ளிகளை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு நுழைய இருக்கின்ற மாணவர்களில் 14 பேருக்கு சர்வதேச தரத்திலான பல்கலைக்கழகங்களுக்கு சென்று அவர்களுடைய பட்டத்தை தொடர்வதற்கான புலமை பரிசில் வழங்கப்பட்டிருப்பது மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் கல்வியை கற்று எங்களுடைய நாட்டுக்கு அதை ஒரு மூலதனமாக பிரயோகிப்பதன் மூலம் எங்களுடைய கல்வி மேலும் வளர்ச்சி அடைவதற்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதேபோன்று என்டர்பிரைஸ் கைத்தொழில் மேம்பாடு என்கின்ற ஒரு கருப்பொருளும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டு அதில் என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா ஊடாக எத்தனையோ இளைஞர்கள் யுவதிகள் தங்களுடைய கைத்தொழில்களை தொடங்குவதற்கு அல்லது வர்த்தக நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு மூலதனம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் சர்வதேச ரீதியில் பார்க்கின்ற போது அம்பானி அல்லது பில்கேட் அல்லது ஹையுண்டாய் ஓனர் அவர்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய ஆரம்பகால செயற்பாடுகளுக்கு ஆரம்ப மூலதனத்தை பெறுவதற்கு அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் கைத்தொழிலை அல்லது வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி இளைஞர் யுவதிகளுக்கு இவ்வாறான ஒரு திட்டத்தை முன்மொழிந்து இருப்பது அவர்களுடைய எதிர்காலத்தை சீராக்குவது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி செய்வதற்கு ஒரு சிறந்த அம்சமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது எங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் கைத்தொழில் ஊக்குவிப்புக்காக வேண்டி நக்வமோ லங்கா என்ற ஒரு செயற்திட்டத்தினூடாக 2,000 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கப்பட்டு கிராமத்தில் இருக்கின்ற யுவதிகள் அதேபோன்று பெண்கள் தலைமைத்துவங்களை கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் அல்லது இளைஞர்கள் அல்லது சமூகத்தில் நலிவடைந்தவர்களை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டி சில தொழில் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக வேண்டி இந்த உதவி வழங்கப்பட்டிருப்பது அதுவும் இந்த நாட்டில் இருக்கின்ற நலிவடைந்த சமூகத்துக்கு ஒரு பாரிய பங்களிப்பாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் கைத்தொழில் பேட்டையை நிர்மாணிப்பதற்காக வேண்டி 1,000 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது இந்த பிரதேசத்தில் இந்த நாட்டில் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் எத்தனையோ வகையான மூலவளங்கள் இருந்தும் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் காங்கேசன்துறை, மாந்தை கிழக்கு, பரந்தன், கொண்டாச்சி, கிண்ணியா, சம்பாந்துறை மற்றும் திருவோணமலை போன்ற பிரதேசங்களில் இந்த வரவு செலவு திட்டத்தில் கைத்தொழில் பேட்டைகளை அமைப்பதற்கான முன்மொழிவுகள் செய்யப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இதில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த கைத்தொழில் பேட்டைகள் என்று சொல்கின்ற போது அரசாங்கமும் எவ்வாறு இதற்கான நிலங்களை கொடுக்க வேண்டும், எவ்வாறு துரிதமான முறையில் இந்த கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கான சில உதவிகளை செய்வதன் மூலம்தான் இந்த கைத்தொழில் பேட்டைகளில் இருந்து நாங்கள் சிறந்த அறுவடையை பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே அரசாங்கமும் இதற்கு ஒத்துழைப்பாக இருந்து குறிப்பாக காணி அமைச்சு எதுவித தடங்களும் இல்லாமல் அல்லது இதில் இருக்கின்ற சிக்கல்களை தவித்துக் கொண்டு இடங்களை வழங்குவதன் மூலம் இவ்வாறான கைத்தொழில் பேட்டைகள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி செய்வதற்கு மிகவும் உந்து சக்தியாக இருக்கும். மற்றும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சுகாதார மேம்பாடுகளுக்காக வேண்டியும் சுகாதார சேவைகளுக்காக வேண்டியும் கூடுதலான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இன்று சிறந்த ஒரு ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக வேண்டி விளையாட்டுத்துறைக்காக வேண்டியும் கூடுதலான பணங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மற்றும் எங்களுடைய நாட்டில் காணப்படுகின்ற பின்தங்கிய பிரதேசங்களில் இருக்கின்ற சில பிரதேசங்களை அடையாளப்படுத்தி அவற்றை தேசிய நகரமயல் திட்டத்துக்கு இணங்க அபிவிருத்தி செய்வதற்கான நிதி ஒதுக்கீடும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கி இருப்பது எங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்றது. ஏனெனில் நான் வாழ்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற சம்மாந்துறை, கல்முனை, வாழைச்சேனை போன்ற பிரதேசங்கள் இந்த நகரமயமாக்கல் திட்டத்தின் ஊடாக வளர்ச்சி பெற இருப்பது, இந்த வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நல்ல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு வரவு செலவு திட்டமாக இருந்தாலும் சில குறைபாடுகளையும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் சுட்டிக்காட்டியே ஆக வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் இங்கு பல்கலைக்கழக வளர்ச்சிக்காக வேண்டி, உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளுக்காக வேண்டி 25,000 மில்லியன் ரூபாய்களை செலவு செய்கின்ற போது வருடாந்தம் 2,000க்கும் அதிகமான மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு நுழைவதற்கு தகுதி இருந்தும் அவர்களுக்கான இடங்களை பெற்றுக் கொள்வதில் சில சிக்கல்கள் காணப்படுகின்றது. 2,000 மாணவர்கள் என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற அதிகமான எண்ணிக்கையான மாணவர்கள். கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு குறிப்பிட்ட தொகை மாணவர்கள், அவர்களுடைய அனுமதி முறையில் காணப்படுகின்ற சிக்கல்களின் காரணத்தினால் அவர்கள் உள்வாங்கப்படுவதிலிருந்து விலக்கப்படுகின்றார்கள். உதாரணத்துக்கு 25,000 பேர்தான் ஒரு வருடத்துக்கு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல தகுதி பெற்றிருந்தும் அதில் 23,000 பேர்தான் உள்வாங்கப்படுகின்றார்கள். மற்ற 2,000 பேரும் அங்கு இருக்கின்ற அனுமதியில் இருக்கின்ற சில பிரச்சனைகளின் காரணமாக அவர்களுக்கு பல்கலைக்கழகம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவற்றை நாங்கள் சீராக்கம் செய்வதன் மூலம் மேலும் 2,000 மாணவர்களை எதுவித முதலீடுகளும் இன்றி பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோன்று அரசு நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகளை பார்க்கின்ற போதும் அங்கு அநேகமான நிறுவன தலைவர்கள் அந்த நிதியை குறிப்பிட்ட நிதியாண்டிலோ அல்லது குறிப்பிட்ட காலத்திலோ செலவழிக்க முடியாத சில பிரச்சனைகள் காணப்படுகின்றது. அவ்வாறான நிறுவனங்களில் இருக்கின்ற தலைவர்களை நாங்கள் ஊர்ந்து கவனித்து அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த செலவுகளை செய்யக்கூடிய தகுதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மற்றும் சில பிரதேசங்களில், குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில், பண்ணையாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நிறைய 600,000 அதிகமான விலங்கினங்கள் காணப்படுகின்றது. பசுமாடுகள், ஆடுகள் போன்றவைகள் காணப்படுகின்றது. ஆனால் மேய்ச்சித்தரைகள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இன்று இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய பொருளாதார பங்களிப்பில் இருந்து விலகியவர்களாக காணப்படுகின்றார்கள். ஏனெனில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சில கட்டுப்பாடுகள், காட்டு திணைக்களத்தினால் விதிக்கப்படுகின்ற சில கட்டுப்பாடுகள் மற்றும் ஏனைய கட்டுப்பாடுகளினால் அவர்களுக்கு போதிய பங்களிப்பை அல்லது போதிய உற்பத்தியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுவதனால் எங்களுக்கு எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்துவதற்கு எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு பிரச்சனைகள் காணப்படுகின்றதோ அவற்றை சீர் செய்ய வேண்டிய அதேபோன்று இன்று எத்தனையோ பட்டதாரி மாணவர்கள் பட்டங்களை சுமந்து கொண்டு 5-6 வருடங்களாக தொழிலை பெற முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக செய்யப்பட்டிருக்கின்ற சில வசதிகள் போதாமையில் இருக்கின்றது. ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளையும் செய்து கொடுத்தால் இந்த வரவு செலவு திட்டம் மேலும் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வளர்ச்சியை பங்களிப்பை செய்யும் என்கின்ற சில நல்ல செய்திகளையும் குறிப்பிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.
தேங்க்யூ. ஈலங்கட்ட ஸ்ரீயானி விஜய் விக்ரம மந்திரித்துமே வினாடி அட்டாக் திபெனோ
மூலாசனாரூட மந்திரித்துமணி விசேஷයෙන්ම මේ අවස්ථාව ලබා දීම ගැන මම ස්තුතිවන්ත වෙනවා. ඉතාමත් කෙටි කාලයක් මේ අයවැය විවාදෙදී මට මේ අවස්ථාවට ලැබිලා තියෙන්නේ. විශේෂයෙන්ම මේ අයවැය යම් යම් සුබසාධන කටයුතු කරන අයවැයක් විදියට පෙන්වලා තිබුණත් මම විශ්වාස කරන්නේ නැහැ මේ කාරණා සාක්ෂාත් කරගන්නට මේ ආණ්ඩුවට පුළුවන් වෙයිද කියන කාරණේ. විශේෂයෙන්ම මම හැමදාම පාර්ලිමේන්තුවේ අයවැයට කතා කරපු කාරණයක් තමයි 2010 අවුරුද්දේ ඉඳන් හැම අවුරුද්දකම විශ්‍රාමිකයන්ගේ වැටුප් විෂමතා අවම කිරීම සම්බන්ධයෙන් අපි කතා කරලා තියෙනවා. ඇත්තටම ඒ ගැන මම සතුටු වෙනවා. යම් උත්සාහයක් යෝජනාවක් ගෙනල්ලා තියෙනවා. ඒ ගැන අපි සතුටු වෙනවා. ඒ වගේම රජයේ සේවකීන්ගේ වැටුප් වැඩි කිරීම වකුගඩු රෝගීන් වගේ විශේෂ අවස්ථා ඇති පුජ්‍යලයන් සම්බන්ධයෙන් යම් යම් ආධාර ක්‍රම හඳුන්වා දීමක් කරලා තියෙනවා. හැබැයි මේ තත්ත්වය ළඟා කරගන්නට ආණ්ඩුවට හැකි වෙයිද කියන කාරණේ අවිනිශ්චිතයි. විශේෂයෙන්ම 2018 වසර ගත්තාම අපි දැක්කා 2018 වසර මේ රටේ ජනතාවට ගෙවන්න සිද්ධ වුණේ කොච්චර ආර්ථික අපහසුතා මැදද කියන කාරණේ. 2018 වසරේ රජයේ බදු ආදායම බිලියන 1712ක් අය කරගනිද්දී තමයි මේ රටේ විශාල අමාරුවකින් ජනතාව ජීවත් වුණේ. හැබැයි මේ 2019 අවුරුද්දේ ඉලක්කය රජයේ බදු ආදායම බිලියන 268ක් දක්වා වැඩි කරන්න 300කට වැඩිය බිලියන ප්‍රමාණයක් වැඩියෙන් උපයන්නට ඕනේ මේ වසරේ. ඉතින් මේ තවත් මීට එහා ඉලක්කයකට යනකොට රට මොන තැනකට පත් වෙයිද කියන කාරණේ අපිට අහන්න වෙනවා. ඒ වගේම නිෂ්පාදන බද්ද විශේෂ විධිවිධාන බදු යටතේ මෝටර් රථ ආනයනයෙන් විශාල මුදලක් බිලියන 204ක් තමයි 2018 මේ සැරේ 235ක ඉලක්කයකට යන්න තව බදු ගහන්න සිද්ධ වෙලා තියෙනවා. ඉතින් ඒ වගේම බලපත්‍ර ගාස්තු ගැන ගත්තහම විශේෂයෙන් මේ රටේ වාහනයක් තියෙන කෙනෙකුට බලපත්‍රයක් ගන්න වෙනවා. ලයිසන් එක. ඒ වගේම පිටරටට යන කෙනාට පාස්පෝර්ට් එක ගන්න වෙනවා. මේ හැම දෙයකටම බලපත්‍ර ගාස්තු වැඩි කිරීම තුලින් මේ රටේ ජනතාවට දඩයක් තමයි වදින්නේ. ඒ නිසා මේ වසර ගෙවන එක රටේ ජනතාවට පහසු වෙන්නේ නැහැ. ඒ වගේම විවිධ අමාත්‍යාංශ යටතේ වෙන් කරන ලද මුදල් අඩු වෙලා තියෙනවා. කෘෂිකර්ම අමාත්‍යාංශය මේ රටේ වැඩි පිරිසක් ජීවත් වෙන්නේ කෘෂිකර්මයෙන්. හැබැයි කෘෂිකර්ම අමාත්‍යාංශයට වෙන් කරලා තියෙන මුදල් අඩු වෙලා තියෙනවා. මේ එකින් එක කතා කරන්න අවස්ථාවක් නැහැ. ඒ අනුව සමස්තයක් විදියට සලකලා බලනකොට මේ අයවැයෙන් දෙන සහනයන්ට වඩා ජනතාවට ගෙවන්න වෙලා තියෙන ප්‍රමාණය වැඩි වෙලා තියෙනවා. ඉතින් ඒ ගැන රටේ ජනතාව තුළ ජනතාවට විශාල ප්‍රශ්නයකට ආණ්ඩුවේ බදු බර දරා ගැනීමේ අපහසුතාවයක් ඇති වෙනවා. විශේෂයෙන්ම මේ රටේ මොන ආණ්ඩුව ආවත් මේ ආණ්ඩු විසින් කරන මැදිහත් වීමෙන් සමහර දේශපාලකයෝ මැදිහත් වීමෙන් සමහර නිලධාරීන් මේ අයගේ කරන මේ හොරකම් නැති කරන්නට ඕනේ. ගිය ආණ්ඩුවේ හොරකම් නැති කරන්න කතා කරලා පත්ෙච්ච මේ ආණ්ඩුව ගත්ත හැටිය හොරකම් කරා. ඒ නිසා මේ රට ඉදිරියට ගෙනියන්නට මේ හොරකම් මේ රටේ නතර කරන තුරු මේ රටේ මිනිසුන්ගේ අනාගතයක් හදන්න කිසිම ආණ්ඩුවකට හැකියාවක් ලැබෙන්නේ නැහැ. ඒ නිසා මේ රටේ හොරකම නතර කරන්නට ඕනේ. ඒ නතර නොකරොත් අපි මේ මොනවා කතා කරත් වැඩන්නේ. ඒ වගේමයි මේ රටේ තියෙනවා මත්ද්‍රව්‍ය ව්‍යසනේ. මත්ද්‍රව්‍ය උවදුරට රට ලක් කළා. අද අතිගරු ජනාධිපතිතුමා ඒ වෙනුවෙන් විශාල වැඩපිළිවෙලක් ගෙනියනවා. ඒක මේ රටේ ජනතාවගේ මහා ප්‍රශංසනීය තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා මේ රට වෙනුවෙන් ඒ ගන්නට ඕනේ නිවැරදි තීන්දුව තීරණවලට යන්නට කටයුතු කරන්නට ඕනේ. ඒ වගේම අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ යොදවලා තියෙන අධ්‍යාපනය කියන්නේ මේ රටේ අපේ රටේ තත්ත්වය රැකිලා තියෙන්නේ. සෞඛ්‍ය අධ්‍යාපනය කියන මේ කාරණාත් එක්ක තමයි රටක් විදියට පිළිගැනීමක් තියෙන්නේ. හැබැයි අධ්‍යාපනයට වෙන් වෙච්ච මුදල අඩුයි. ඒ වගේ රටේ ඉලක්කගත ඒ ආයතනයන් ආරක්ෂා කරගන්නට අවධානය අඩු වෙලා තියෙනවා මේ අයවැය. ඒ වගේමයි විශේෂයෙන් කාන්තාවන්. මේ රටේ 153ක් කාන්තාවෝ ඉන්නවා. මේ අයවැය කතාවේ තියෙනවා කාන්තාවන් 150කට වැඩි ප්‍රමාණයක් විශ්වවිද්‍යාලයට ගියාට කාන්තාවන්ගේ ඒ සේවය රටට ලැබෙන්නේ නැහැ. අපිත් කාන්තාව විදියට අපි දන්නවා රැකියාවක් කරන්න ගියහම තමන්ගේ දරුවන් රැකබලා ගැනීම, දරුවන්ගේ සුරක්ෂිතතාවය, ඒ පවුලේ වැඩ කටයුතු කරගන්න එය තියෙන අපහසුතාවත් එක්ක අද උගත් කාන්තාවෝ ගෙදර නතර වෙලා තියෙන. ඒක නරක නැහැ. හැබැයි අපේ රටේ රටක් විදියට කාන්තාවෝත් වැඩ කරන්න ඕනේ. නැත්තම් මේ ආර්ථිකය ගෙනියන්නට බැහැ. රටට ආර්ථිකය ගෙනියන්නත් බැහැ. රටට කාන්තාව උදව් කරන්නත් ඕන, පවුලට උදව් කරන්නත් ඕනේ. හැබැයි ඒ වෙනුවෙන් අවශ්‍ය පරිසරය හදලා දෙන්න බැරි වෙලා තියෙනවා. අපි දැක්කා අර නෝර්වේ වගේ රටකට ගිය වෙලාවේ ඒ රටේ සමසමෝ කාන්තාව වැඩ කරනවා. හැබැයි කාන්තාවන්ට අවුරුද්දක් වෙනකන් දරුවෙක් ලැබුණාට පස්සේ වැටුප් සහිතව නිවාඩු ලබා දෙනවා. අපේ රටේ මාස 3ක් තියෙනවා. හැබැයි රජයේ සේවකීන්ට යම් යම් සුළු ප්‍රමාණයේ සහනයක් තිබ්බත් පුජ්‍යලික අංශයට මේක නෑ. මේ වැටුප් වැඩි කිරීම ගැන කතා කරත් පුජ්‍යලික අංශය ගැන අවධානය යොමු කරලා නෑ මේ අයවැයේදී. පුජ්‍යලික අංශය තමයි වැඩියෙන් රැකියා කරන්නේ මිනිස්සු. ඉතින් ඒ නිසා පුජ්‍යලික අංශයේ රැකියා කරන අයගේ ඒ වැටුප් සුරක්ෂිතතාවය ඇති කරන්නට
ඕනේ.
ඒ වගේම කාන්තාවන්ට රැකියාවේ යෙදෙන්නට නම් ඒ දරුවන්ට ඒ සුරක්ෂිතතාවය ඇති වෙන ආකාරයේ ආයතන අපි හදලා දෙන්න ඕනේ. එහෙම නැති වුණොත් ඒ තත්ත්වයන්ට ළඟා වෙන්නට රටක් විදියට අපිට හැකිවන්නේ නැහැ. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම අපි ...2014 අවුරුද්දේ ඇත්තටම මහා වැඩවීමක් වෙච්ච රටක් තමයි 2015න් පස්සේ කඩා වැටිලා තියෙන්නේ අද. හැබැයි මේ තත්ත්වය මේ රට වැඩවීමක් කරගෙන ඉදිරියට ගෙනියන්නට බැරි වුණොත් මේ ආර්ථිකය රඳව ගන්න බෑ. ඉතින් ඒ නිසා මේ රටට අපි අඩු පොලියට හරි එහෙම නැත්නම් ආධාර හරි කොහෙන් හරි හොයාගෙන මේ රටේ අද ලක්ෂ ගාණක් වැඩ කරපු ජනතාව ගෙවල් වල ඉන්නවා.
අර මන්ත්‍රීතුමාගේ කාලය අවසන්
කරන්න ගරු අර සභාපතිතුමනි. ඒ නිසා මේ වැඩ කරන ජනතාවට ජීවත් වෙන්න විදියක් නැති තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. ඒ ලක්ෂ ගාණක් වැඩබිම් වල හිටිය ජනතාවට නැවත වැඩබිම ගොඩනගලා දෙන්නට ආණ්ඩුවට පියවරක් නැහැ. ඒ නිසා මේ කාරණා කෙරෙහි අවධානය යොමු වෙලා නැති වග සඳහන් කරමින් මම නිහඬ වෙනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි.
Thank you. சபைக்கு தலைமைதாங்க அங்கத்தவர் அவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு வரவுள்ள சில திட்டம் தொடர்பாக உரையாற்றுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கிய கௌரவ சபாநாயகர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரவுறு செலவு திட்டத்தில் பொதுவாக பல நன்மை பயக்கும் விடயங்கள் கௌரவ நிதியமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்டுள்ளன. அவை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல நல்ல விடயங்களை கொண்டு வரும் என்பதை மகிழ்ச்சியடைகிறேன். அதே நேரம் முக்கியமாக தோட்டங்களை பொறுத்த மட்டில் தோட்டத்தை சார்ந்த உற்பத்தியாக ரப்பர் தென்னை போன்றவற்றின் உற்பத்தியை அபிவிருத்தி செய்வதற்கும் இத்திட்டத்தில் பல முன்மொழிவுகள் வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கர்வா உற்பத்திக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மலைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு தோட்ட தொழிலாளர்கள் சம்பள பிரச்சனையில் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதற்கான நிவாரணத்தை நிதியமைச்சு எங்கேயுமே கூறப்படவில்லை. முக்கியமாக பெருந்தோட்டத்தை சார்ந்த உற்பத்தியாளர்கள் பல முன்மொழிவுகளை ஏற்படுத்துவார் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தார்கள், இருந்தாலும் ஏமாற்றப்பட்டு விட்டோம். இருப்பினும் நான் பிரதிநிதிப்படுத்தும் மலைய பகுதிகளையும் என் சமூகம் சார்ந்தவர்களையும் கருதும் போது தேயிலை தொழிலை பற்றி நான் இங்கு பல விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். இலங்கைக்கு அந்நிய செலவாணியை பெற்றுக் கொடுக்கும் விடயத்தில் தேயிலை முன்னிலை வைக்கிறது. இத்தேயிலை உற்பத்தியானது பெருந்தோட்டங்கள் சிறு தோட்டங்கள் என வகைப்படுத்தியுள்ளது. அவற்றில் தொழில் புரிபவர்களின் பெரும்பாலான எண்ணிக்கையானவர்கள் இந்திய வம்சாவளி தமிழர்களே. ஆரம்பத்தில் கோபி தோட்டங்கள், பின்னர் தேயிலை தோட்டங்களாக இத்தோட்டங்களில் ஆரம்பம் முதல் இன்று வரை நமது உழைப்பையும் உயிரையும் வழங்கி வருகின்றார்கள். இவர்களின் உழைப்பின் விளைவாகவே இன்று இலங்கை தேயிலை என்ற பெயர் உலக வர்த்தகத்தில் முன்னிலையில் உள்ளது. ஆனால் இத்தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் இன்னும் பல வழிகளிலும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளது. எமது மதிப்புக்குரிய பெருந்தலைவரும் வழிகாட்டியுமான பெருந்தலைவர் அமரர் சமயமூர்த்தி தொண்டமான் ஐயா அவர்களின் நீண்டகால அகிம்சை வழி போராட்டத்தின் ஊடாகவும் அரசியல் சாணக்கியத்தின் ஊடாகவும் இந்திய வம்சாவளி மக்களுக்கு பிரஜா உரிமை, கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற பல விடயங்கள் கிடைக்கப்பெற்றன. அவரை தொடர்ந்து எனது தலைவர் ஆரம்பந்தொண்டமான் அவர்களும் அந்த வழியிலே பின் சென்று தமது சமூகத்துக்கு பல நல்ல விடயங்களை பெற்றுக் கொடுத்து வந்துள்ளார். இருப்பினும் எமது தோட்ட தொழிலாளர்களின் தொழில்தரம், தொழிற்கான ஊதியம், தொழில் பாதுகாப்பு ஆகியவை இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. ஒருவர் ஒழுங்கான தொழில் புரிவதற்கு தொழில் புரியும் இடத்தில் பாதுகாப்பு மிக முக்கியமாகும். அஞ்சி அஞ்சி பாயத்துடன் தொழில் புரியும் போது தொழிலில் கவனம் செலுத்த முடியாது. இந்நிலையிலேயே இன்று பெருந்தோட்டங்களில் வாழ்கின்றது பெருந்தோட்டங்கள் காணப்படுகின்றன. பல பெருந்தோட்டங்கள் ஒழுங்கான பராமரிப்பு இல்லாததால் காடுகளாக மாறி வருகின்றன. இதன் காரணமாக குளவி வாழும் இடமாகவும், சிறுத்தைகள் நடமாடும் இடமாகவும், விஜயஜந்துகள் நடமாடும் இடமாகவும் மாறி வருகிறது. தொழிலாளர்கள் குளவி கொட்டு இலக்கானதும், சிறுத்தைகளின் தாக்குதலுக்கு உள்ளானதும் நாளாந்த விடயமாக மாறி வருகிறது. இருப்பினும் பெருந்தோட்ட கம்பெனிகளோ, வனவிலங்கு திணை அதிகாரிகளோ, அரசாங்கமோ இதனை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. பாதிப்புக்குள்ளான தொழிலாளர்கள் பலர் தமது தொழிலை இழந்ததுடன் அத்தாக்கத்தினரிலிருந்து இன்னும் மீண்டு வரவில்லை. இவை அனைத்தையும் அடிப்படை காரணம் பெருந்தோட்ட கம்பெனிகள் தோட்டங்களை ஒழுங்காக பரிமாறிப்பது கிடையாது. இவ்விடயத்தில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சும் அரசாங்கம் தலையிட்டு எமது மக்களுக்கு உரிய தொழில் பாதுகாப்பு பெற்றுக் கொடுக்க சகல நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். அடுத்த விடயமாக தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினையை எடுக்க வேண்டும் விரும்புகிறேன். இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் கூட்டு ஒப்பந்தத்தின் மூலம் சம்பள உயர்வு பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. இம்முறையும் முதலாளிமான சமய நடத்தினரும் கூட்டு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் தொழிற்சங்கங்களும் இடையே கூட்டு ஒப்பந்தத்தில் பல சுட்டு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இத்துடன் அரசாங்கம், பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு ஆகியவை இவ்விடயத்தில் தலையிட்டன. இறுதியில் அடிப்படை சம்பளம் 700 ரூபாய் ஏற்றுக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக பல தொழிற்சங்கங்களும் பல சமூக குழுக்களும் விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலதிகமாக இம்முறை பெற்றுக் கொடுக்கப்பட்ட சம்பளத்தை உயர்வினூடாக பல சம்பளம் என்ற அடிப்படையில் இல்லாது கொடுப்பனவு என்ற அடிப்படையில் பல மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக நாளாந்த சம்பளம் 500 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் ஆக்கப்பட்ட போது 200 ரூபாய் கூடியிருக்கிறது. ஊழியர் சேவை நிதி அந்த 200 ரூபாய்க்கும் 60 ரூபாய் கூடி 60 ரூபாய் இருந்தது 700 ரூபாய்க்கு 84 ரூபாயாக 24 ரூபாய் கூடியிருக்கிறது. ஊழியர் சேவை நிதி 40 ரூபாய்க்கு 56 ரூபாயாக ஆக்கப்பட்டு 16 ரூபாய் 40 சம் கூடப்பட்டுள்ளது. ஊழியர் நம்பிக்கை நிதி முகாம் 15 ரூபாயிலிருந்து 21 ரூபாய் கூடி 6 ரூபாய் கூட்டப்பட்டிருக்கிறது. சேவகையாளர் கொடுப்பனவு 14 நாட்கள் சம்பளம் பென்ஷன் என்று கூறுவார்கள் தோட்டத்திலே அது இது எதிர்கால வரை 700-500 சம்பளத்திற்கு 700-7000 ரூபாயை பெற்றவர்கள் இன்று 9800 ரூபாய் பெறுகிறார்கள். இதன் மூலம் 2800 ரூபாய் கூடுதலாக கிடைக்க வேண்டும். 14 நாள் சம்பளம், வருடாந்த விடுமுறை 17 நாட்கள் விடுமுறை போனஸ் கிடைக்கிறது. முன்னே கிடைப்பது 8500 ரூபாய் கிடைத்தது, இன்றைக்கு 11900 ரூபாய் கிடைக்கிறது. அதிலிருந்து 3400 ரூபாய் கூடுதலாக கிடைக்கிறது. மகப்பேறு பெற்று பிள்ளை பேறு பெற்றால் இது கால வரை 84 நாட்களுக்கு 42000 ரூபாய் கொடுத்தார்கள். இப்பொழுது அது 58800 ரூபாய் ஆகிறது. 16800 ரூபாய் அதில் கூட கூடுதலான வருமானம் கிடைக்கிறது எங்களுக்கு. இதுபோல பல நன்மைகளும் அதில் கிடைக்கிறது. அந்த நன்மைகளை எங்கள் மக்கள்
எம்பி only have 1 minute left.
Thank you sir. ஒரு சில வார்த்தைகளுக்கு மாத்திரம் வீடு சம்பந்தமாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். வீடு தோட்ட தொழிலாளர்கள் கொடுக்கப்படுவது இது இன்றைக்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் சேர்த்து பல கோடி ரூபாய்களை ஒதுக்கி இந்த வீடுகளை திருத்தோ வீடுகள் புது வீடு கட்டி கொடுப்பது மிட்ட மிக்க மகிழ்ச்சியான விடயம். அதில் இன்னும் ஒரு விடயத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். வீடு கிடைப்பது வெறும் தோட்ட தொழிலாளர்களுக்காக வீடு இல்லை, இனத்துக்குத்தான் வீடு. ஆனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்படுகிறது. அது யாரும் அமைச்சிலோ யாரும் மேலும் இல்லை. அது அரசாங்கம் ஏற்கனவே இப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கார்கள். ஆனால் அங்கே தோட்டத்திலே வாழ்கிறவர்கள், தோட்டத்தில் உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், கிராம சேவகர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தமிழ் தபால் ஊழியர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் கூட இந்த இடம் இந்த வீடுகளை கொடுக்கிறதுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா பரம்பரையாக அவர்கள் வாழ்ந்த இடம் தோட்டமே தவிர கிராமம் என்ற ஒரு பகுதியிலே அவர்கள் வாழ்கவில்லை. எங்கள் மக்கள் இன்னைக்கு கல்வி வளர்ச்சி கண்ட பிறகு அந்த வளர்ச்சியின் மூலம் அவர்கள் எல்லோரும் வேறு தொழில்களுக்கு போனாலும் கூட இது எங்கும் சுற்றி அந்த தோட்டத்துறையை வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது. எனவே அவர்களுக்கு வந்து வீடு
வசதி
1 minute. சமூர்த்தி பேரளவில் தோட்டங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. சமூர்த்தி இன்னைக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லிவிட்டார்கள், இல்லாட்டி கொழுமை நோக்கி செல்லிவிட்டார்கள். அந்த விடுபட்ட 2 கிலோ வயது போன 2 பேருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு எத்தனை முறை எடுத்து கூறினாலும் சமூர்த்தி கிடைப்பதில்லை. ஆகவே சமூர்த்தி என்பது ஒரு குடும்பத்தை ஒரு இனத்துக்கு சார்ந்ததா இல்லாது தயவு செய்து தோட்ட மக்களையும் அதை இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you. Meelangata DV Chanaka garu mantituma
garu sabhapatthumani 2019 wenuwen gena ayavaya vivadaye pilibada adahas dakkimata avasthawa labadim pilibada palamen misthuti palakarana garu sabhapatthumani ada me parliamentu diha baluwama aandu pakshe diha baluwama මේ අයවැය පිළිබඳව තියෙන ඌමනාව අද අපිට බලාගන්න පුළුවන්. මං හිතන්නේ ගරු කථානායකතුමාගේ පුටුවට යන්න පැනල් මෙම්බර් කෙනෙක්වත් හොයාගන්න අද බැරි තත්ත්වයක් ඇවිල්ලා තියෙනවා. ආණ්ඩු පක්ෂයේ මුදල් අමාත්‍යවරයා තියා, අග්‍රාමාත්‍යවරයා තියා, සභානායකවරයා ඇතුළු කිසිම මන්ත්‍රීවරයෙක් අද සභාව තුල නැහැ. මේකම තමයි අද රටේ ජනතාවගේ තත්ත්වය. අද රටේ ජනතාවවත් අඩුමතරමේ කිසිම කෙනෙකුට අඩුම ගන්න අයවැය කතා වහන්න උවමනාවක් තිබුණේ. මොකද මේ අයවැය තුලින් ගෙනෙන පොරොන්දු කොච්චර දුරට ඉටු වෙනවද කියලා ජනතාවට විශාල ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද අපි 2018 අවුරුද්දේ අයවැය ගත්තම අයවැයෙන් 65%ක්වත් උනේ නේ. ඒ මාස 12කට කාලයකට ගෙනාපු අයවැය. හැබැයි මේ මාස 8කට ගෙන අයවැය තුලින් කවදාවත් ඔබතුමාලට 140%ක්වත් ඉටු කරගන්න බැරි වෙනවා. ගරු සභාපතිතුමනි මේකට හොඳම උදාහරණය තමයි මුදල් අමාත්‍යවරයාගේ අමාත්‍යංශයනොත් 80%ක මුදලක් ආපහු යනවා. ක්‍රීඩාව අද ක්‍රීඩාව ඉතාමත් කඩාවැටලා තියෙනවා. හැබැයි මේ ක්‍රීඩා අමාත්‍යවරයාගේ අමාත්‍යංශයනොත් 30%ක් යනවා. සංවර්ධන උපාය මාර්ග අමාත්‍යංශයේ 70%ක් මුදල් ආපස්සට යනවා. සංචාරක සංවර්ධනේ අද අපේ රටට තියෙන විශාලම ප්‍රශ්නයක් තමයි ඩොලර් ගලාගෙන යීමේ ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ නිසා තමයි අද ඩොලරේ මිල කඩා ඉහළ යන්නේ, රුපියලේ මිල කඩා වැටෙන්නේ. හැබැයි මේ සංචාරක ව්‍යාපාරේ, සංචාරක කර්මාන්තයේ සංවර්ධනයට යන මුදලිනුත් 30%ක් ආපස්සට යනවා. ඉතින් කොහොමද රටක් වශයෙන් ඉස්සරහට යන්නේ? අද විශේෂ ව්‍යාපෘති වලට වෙන් කර මුදලින් 70%ක් ආපස්සට යනවා. අද රටට අයවැයක් ගෙනාවට අද මේ අයවැයෙන් වැඩ ක්‍රියාත්මක වෙන බව අද අපිට පේන්නේ. හැබැයි ඒ වෙනුවට මේ ආණ්ඩුව කරන්නේ 3යි කරන්නේ. එක පැත්තකින් ණය ගන්නවා, අනිත් පැත්තෙන් බදු ගහනවා, අනිත් පැත්තෙන් මඩ ගහනවා. ඔය තුන ඇරෙන්න
මේ ආණ්ඩුව කරන්න දෙයක් නැහැ. හැබැයි මේ ආණ්ඩුව මේ සියලුම දේවල් වහගන්න කියන්නේ අපි 2019 වර්ෂයේ සඳහා ලෝන්ලි ප්ලැනට් විසින් ලෝකේ සංචාරය කරන හොඳම රට වශයෙන් ලංකාවපත් වුණා. අපි පිළිගන්නවා. ඒක සාධාරණයි. අපි ඒක පිළිගන්නවා. හැබැයි මේක ලැබිච්ච පළවෙනි වතාව මේක නෙමෙයි. 2013 දී මහින්ද රාජපක්ෂ මහත්මයා ඉන්න වෙලාවෙත් මේ ලෝන්ලි ප්ලැනට් විතින් මේ රට තමයි ශ්‍රී ලංකාව සංචාරය කරන හොඳම රට වශයෙන් තෝරනවා. ඒ වගේම 2010 නිව්යෝක් ටයිම්ස් විසිනුත් ලංකාව හොඳම රට වශයෙන් තෝරාපත් කරනවා. ඒ නිසා මේ පළවෙනි අවස්ථාව නෙමෙයි. හැබැයි ගරු කතානායකතුමනි, ඔබතුමල්ලා මේ රටට ආවේ යහපාලනය ඇති කරනවා කියලා. දැන් මාස 3කට විතර කලින් ප්‍රජාතන්ත්‍රවාදී ඇති කරනවා කියලා කිව්වා. හැබැයි මේ රටේ ලෝක ශ්‍රේණිගතව කිරීම වලින් සියලුම දර්ශක වලින් කඩාවැටීමක් තියෙනවා. අද ගත්තම නීතිය ආධිපත්‍යය. මහින්ද රාජපක්ෂ මහත්මයා කාල 2014 අපි හිටිය අංක 1ට දකුණු ආසියාවේ අංක 1ට හිටිය. හැබැයි අද ඒක 3ට වැටිලා. ලෝකේ 48ට හිටපු අපි 60ට යනවා. ආර්ථික නිදහස අපි දකුණු ආසියාවේ අංක 1ට හිටියේ. මේක දැන් දකුණු ආසියාවේ 2ට යනවා. 90 හිටපු එක 112ට යනවා. අනිත් පැත්තේ මිනිස් සංවර්ධනේ ඒකත් අපි 1ට හිටියේ. හැබැයි ඒක 73ට හිටපු අපි 76ට යනවා. මේක තමයි හොඳ මේක. ඔබතුමල්ලා හොරකම වංචාව නවත්තන්නනේ ආවේ. හැබැයි දූෂණ ප්‍රත්‍යක්ෂය පිළිබඳ අපි දකුණු ආසියාවේ 2ට හිටියේ. ඒක 3ට යනවා. 85ට ලෝකෙ හිටපු අපි 89ට යනවා. අනේ හොරකම් නවත්තන්න ආපු ආණ්ඩුව කොහොමද මේ 85 ඉඳන් 89ට ගියේ? මහ බැංකුවෙන් මංකොල්ල කෑවා. අද බිලියන 1500ක් බිලියන 1500ක් රටේ ජනතාවගේ සල්ලි හොරකම් කරලා තියෙනවා. සාක්ෂි දිනනවා. මේ පිළිබඳ සාක්ෂිත් එක අපි පැමිණිලි කරලා තියෙනවා. හැබැයි මේව ජනතාවට තමයි අන්තිමට ගෙවන්න වෙන්නේ. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, අද මං හිතන්නේ රටේ විගණකාධිපතිවරයාම කියනවා රටේ වියදම් වලින් 125ක්ම හොරකම්. 125ක් හොරකම්. අද එතුමා කියන එතුමට වාර්තාව හදන්න එතුමට අවශ්‍ය දත්ත ටික මේ ආණ්ඩුව ලබා දෙන්නේ නැහැ කියලා. අද මේ රටේ මොකද්ද වෙලා තියෙන්නේ? අද මේ විගණකාධිපතිවරයාම කියනවා 125ක් හොරකම් කියලා රටේ තත්ත්වය පිළිබඳ අපිට හිතා ගන්න පුළුවන්. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, අද අපේ රටේ ආර්ථිකයේ මොකද වුනේ? එදා මහින්ද රාජපක්ෂ මහත්මයාගේ කාලේ 2014 අපේ ආර්ථික සංවර්ධන වේගය 6.8යි. දකුණු ආසියාවේ වේගෙන්ම සංවර්ධනය වෙන රට තමයි ශ්‍රී ලංකාව කිව්වේ. හැබැයි අද මොකද වුනේ? අද 103යි ආර්ථික සංවර්ධන වේගය. අද මහ බැංකුවේ අධිපතිවරයා කියනවා අවුරුදු 17කට පස්සේ අඩුම ආර්ථික සංවර්ධන වේගයක් ඇවිල්ලා තියෙන්නේ මේ දවස්වල කියලා. 103යි. අද ලංකාවට වැඩි ආර්ථික සංවර්ධන වේගය අඩු ඇෆ්ගනිස්තානයේ විතරයි. අනිත් ඔක්කොම ඉස්සරහට ගිහිල්ලා. හැබැයි අංක 1කට හිටපු අපි ආපස්සට ඇවිල්ලා කියනවා. හැබැයි මේ මොනවා කිව්වත් අන්තිමට අගමැතිතුමා આવොත් කියන්නේ ණය බරක් ගැන කතා කරනවා. මේ හැම දෙයකටම හේතු ණය බර කියනවා. හැබැයි මහින්ද රාජපක්ෂ මහත්මයා ණය ගත්තා අපි ඒක පිළිගන්නවා. හැබැයි මහින්ද රාජපක්ෂ මහත්මයා පත් වෙන්න කලිනුත් ණය ගත්තා. හැබැයි ඔබතුමාලා බලයට පත් වෙලා අද ඔබතුමාලා ණය ගන්න. එදා මහින්ද රාජපක්ෂ මහත්මයා අවුරුදු 10ටම ගත්තේ බිලියන 5200. ඒකේ කරපු වැඩ පෙන්වන්න තියෙනවා. හම්බන්තොට වරායේ තියෙනවා. මත්තල ගුවන්තොට බල තියෙනවා. හයිවේ තියෙනවා. නොරොච්චෝලේ බලාගාරේ තියෙනවා. ලංකාවේ 198කට විදුලිය දීලා තියෙනවා. සංවර්ධන ව්‍යාපෘති තියෙනවා. එතුමන්ට පෙන්වන්න දේවල් තියෙනවා. හැබැයි ඔබතුමල්ලා අවුරුදු 4ට ගත්ත බිලියන 4600ට පෙන්වන්න මොනවද තියෙන්නේ? කරපු දේවල් මොනවද තියෙන්නේ? කිසිම දෙයක් නැහැ. ආරම්භ කරා විතරයි. මුල්ගල් විතරයි. වැඩ කරේ නැහැ. ඒක තමයි ඇත්ත தත්ත්වය. හැබැයි ඔබතුමල්ලා ආර්ථිකේ හරියට කළමනා කරපේ නැති හින්දා අද එදා ඩොලර් එක 131 තිබ්බ එක අද 181කට වැඩි වෙලා. ඒවයි ප්‍රතිඵල තමයි අද අපි විඳින්නේ. 2015 විතරක් ණය වැඩි වෙනවා මේ ඩොලර් එකේ කඩාවැටීම, රුපියලේ කඩාවැටීම නිසා, ඩොලරයට සාපේක්ෂව රුපියලේ කඩාවැටීම නිසා 2015 විතරක් බිලියන 285ක් වැඩි වෙනවා ණය බර. 2016 දී 187ක් වැඩි වෙනවා. 2017 225. 2018 දී 800ක් වැඩි වෙනවා. සම්පූර්ණ ගත්තොත් බිලියන 1500ක් අලුතෙන් ණය එකතු වෙන ඔබතුමල්ලගේ මේ ඩොලර් එක වැඩිවීම තුලින්, මේ රුපියල කඩාගෙන වැටීම තුලින්. කවුද මේව ගෙවන්නේ? මේව ගෙවන්නේ ජනතාව. ඔබතුමල්ලා ගෙවන්නේ නැහැ. ඔබතුමල්ලා ගෙවනවා අපිට ප්‍රශ්නකුත් නැහැ. හැබැයි මේව ගෙවන්නේ අහිංසක ජනතාව. ඔබතුමාලා 2014 දී එදා තිබ්බ රජය රටේ ජනතාවගෙන් බදු අය කරන්නේ බිලියන 1254. හැබැයි අද වෙද්දී 2019 වෙනකොට ඒක බිලියන 277ක් වෙලා. අද රටේ ජනතාවට බදු වැඩි වෙලා. මේ අවුරුදු 4ට විතර බිලියන 2338ක් වැඩි වෙලා තියෙනවා බදු. කවුද මේව ගෙවන්නේ? අහිංසක ජනතාව ගෙවන්නේ. ජනතාවගෙන් 1500ක් බිලියන හොරකම් කරනකොට මේ රුපියල තියාගන්න බැරි වෙනකොට බිලියන 1500ක් ණය ගෙවන්න වෙනකොට ඒව කවුද ගෙවන්නේ? රටේ ජනතාව. ඒව තමයි බදු වැඩි කරලා ජනතාවගෙන් බිලියන 2338ක් ගහලා තියෙන්නේ. හැබැයි ඔබතුමාල්ලා කොච්චර බදු ගහනවද කිව්වොත් ණය ඔබතුමාල්ලගෙම රාජ්‍ය මූල්‍ය කළමනාකරණ වාර්තා 2019. මේ වාර්තාවේ තියෙන අමුතුම බද්දා.
මන්තුමා ඔබතුමාට තව විනාඩියක් ඉතුරු වෙලා තිබෙනවා.
ගරු සභාපතිතුමේ මේක අමුතුම බද්දක් තියෙනවා. ණය ආපසු ගෙවීමේ අය බද්ද. මූල්‍ය ආයතනයක් විසින් සපයන මූල්‍ය සේවාවන්ට 7%ක ණය ආපසු ගෙවීමේ බද්දක් අය කරනවා. මේක බදු ගහලා ඒකට තව බද්දකුත් ගහනවා. මේව තමයි අද ජනතාවට කියවන්නේ. අද කාබන් බද්ද තියෙනවා. හැමදාම බදු වැඩි කිරීමක් තමයි අපි දැක්කේ. හැබැයි මේ මොනව කරත් අන්තිමට ඔබතුමල්ලා මාධ්‍ය සංදර්ශනයට පවත්වන්න නම් දක්ෂයි. අපි දැක්කා අකිල විරාජ් මැතිතුමාද කතා කරනවා ගණන් හැදිල්ලක් ගැන. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාට ගණන් හැදිල්ල පොඩ්ඩක් අප්සෙට් වෙලාලු. UMP එකේ යන අර යන තැන හොඳට ජනතාව ඉන්නවලු. රැස්වීම හොඳයිලු. නුවර රැස්වීම අපේ සෙනඟ නැහැලු. ඉතින් එහෙම ප්‍රශ්නයක් තියෙනවනම් යම් කොචන් දෙකට. අපිට සෙනඟ නැත්තා. ඔබතුමල්ලට සෙනඟ ඉන්නවනම් අපේ ගණන් හැදිල්ල වැරදිනා. යමු පළාත් සභාවට. ඇයි ඔබතුමල්ල පළාත් සභාව කල් දාන්න? ඔබතුමල්ලට පළාත් සභා මැතිවරණ තියා කිසිම මැතිවරණයකට යන්න බෑ. මොකද ඔබතුමල්ලගේ මේ අයවැය බොරුවක් කියලා ජනතාව දන්නවා. මේව මේ ඡන්දෙට හදපු අයවැය කියලා දන්නවා. හැබැයි ඡන්දෙට හදපු අයවැයෙත් මේව ක්‍රියාත්මක වෙන්නේ නැති බවත් ජනතාව දන්නවා. ඒ නිසා අපි අනිවාර්යෙන්ම මේකට විරුද්ධව හෙට දිනේදී අපි ඡන්දෙ දෙනවා මේ රට විනාශ කරන මේ ආණ්ඩුවට විරුද්ධව. ස්තුතියි.
ස්තුතියි.